இன்றைக்கு மாதத்துல முதல் வாரம் மாத்திரம் இல்ல, வருஷத்திலயும் முதல் வாரம். பெரிய நமக்கு ஒரு பெரிய சாக்கியம், ஆண்டவருடைய பந்தியில கலந்துகிட்டு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற ஒரு சாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம நேற்று படித்த மாதிரி புதிய வருஷத்துல கிறிஸ்து மாதிரி நம்ம மாறணும், கிறிஸ்துக்குள்ள நம்ம முதிர்ச்சி அடையணும்னா அந்த முதிர்ச்சி வந்து கிறிஸ்து கிட்ட இருந்து கிடைக்கிற கிருபையின் மூலமாகத்தான் நம்ம வளர முடியும். அந்த கிருபைக்கு ஏற்படுத்தின சாதனங்கள் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல நியமித்த ஒரு முக்கியமான சாதனம் கம்யூனியன். நமக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், பைபிளை படிக்கணும்னு எல்லாம் அவர் ஏற்படுத்தி இருந்தாலும் ரொம்ப முக்கியமா அன்று ராத்திரியிலே அவர் இறப்பதற்கு முன்பதாக அவர் ஏற்படுத்தின முக்கியமான ஒரு சாதனம். இந்த சாதனத்தை நாம் இன்னைக்கு பெறும்போது ரொம்ப இந்த வருஷத்துல நாம் வாழ்வதற்கு கிறிஸ்துக்குள்ள நாம் வளர்ந்து முதிர்வதற்கு தேவையான எல்லா காரியமும் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆகவே இதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். நம்ம வந்து இதுல ஒரு சீரீஸை படிச்சுட்டு வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அது வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்ன, அந்த பொக்கிஷங்கள்ல வந்து நம்ம பெற்று நம்ம ஆவிக்குரிய சூழ்நிலைகளுக்கு எப்படி அதை பயன்படுத்தி கொள்வது, அதைதான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்க ஒருவேளை குழப்பத்துல இருக்கலாம், சோர்வுல இருக்கலாம், சில நேரத்துல பல விதமான ஆவிக்குரிய சூழ்நிலைகள், குற்றத்துல இருக்கலாம், ஜெபிக்கிற போராடலாம், அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழுப்பி விடுவதற்கு தான் இந்த சீரீஸ். கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்துகிறது. இது வரைக்கும் மூணு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். கிறிஸ்து தான் நம்முடைய இலைப்பாறுதல், கிறிஸ்து என்னுடைய நீதி. அடுத்தது என்ன பார்த்திருக்கிறோம், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், ஆல் டுகெதர் லவ்லி. இன்னைக்கு நம்ம ஒரு புது வருஷத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். எப்படிப்பட்ட சேலஞ்சஸ், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும், எப்படிப்பட்ட இக்கட்டுகள் நமக்கு வரும், எல்லாமே நல்லதா வரும் அப்படின்னு ஒரு செழிப்பு உபதேசம் பண்ற மாதிரி நான் சொல்ல முடியாது இல்லைங்களா, அது போய் சொல்லவும் முடியாது. எப்படிப்பட்ட தடைகள் வரும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், உலக பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான, இன்னும் நமக்குள்ள இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம், எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ள பார்க்கும், எப்படிப்பட்ட சோர்வுகள் நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நேற்று எடுத்த அந்த உறுதி, புத்தாண்டு உறுதி, புத்தாண்டு ஒரு ரெசல்யூஷன், தீர்மானம் வந்து நாம் இந்த வருஷத்தில் கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைந்து வளரப்போறோம். அவர் ஏற்படுத்தின சாதனங்களை விடாமுயற்சியாக நல்மனசாட்சியில பயன்படுத்தி அந்த சாதனங்கள் மூலமா கிருபைக்கு மேல் கிருபையை பெற்று கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடையணும். அதான் நம்முடைய தீர்மானங்கள். அதெல்லாம் நான் செய்யணும், இந்த சேலஞ்சஸ் சந்திக்கணும், வரக்கூடிய வேலைகள், பிரச்சனைகளை சந்திக்கணும்னா இந்த பலவீனங்கள்ல, போராட்டங்கள்ல எனக்கு என்ன உதவி இருக்கு, எனக்கு என்ன பலம் இருக்கு, எனக்கு என்ன ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படி இந்த பயணத்துல அப்படின்னும் போது இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை உற்சாகப்படுத்தணும்னு இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு கிறிஸ்து எனக்கு யார் அப்படின்னா, கிறிஸ்து என் ஜீவன், அதான் இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு. கிறிஸ்து, கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், கிறிஸ்து என் ஜீவன். கிறிஸ்து எனக்கு கட்டளை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, என்னை உற்சாகப்படுத்துறவர் மாத்திரம் இல்ல, எனக்கு உதவி செய்யறவர், என்னை தள்ளுகிறவர் மாத்திரம் இல்ல, இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்றவர் இல்ல, எனக்குள்ள ஜீவனா இருந்து அந்த வாழ்க்கையை வாழுகிறவர் கிறிஸ்து. கிறிஸ்து என் ஜீவன், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்து எந்த அளவுக்கு எனக்கு ஜீவனா இருக்கிறார், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருப்பவரே, எனக்காய் எழுந்தவரே, உயிர் தெளிந்து அவரு, அந்த உயிர் தெளிந்த உயிர் என்னோடு எங்க இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். வேதம் தான் சொல்லுது எனக்குள்ள எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவுடைய ஆச்சரியம், அவர் உயிர் தெளிதப்பட்ட வல்லமையான உயிர் எனக்குள்ள இருக்கு. என்ன சொல்றது நம்ம, அந்த உயிர் மூலமாக நாம் கிறிஸ்துக்குள்ள முதிர்ச்சி அடைவதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்து எனக்கு யாருங்க, கிறிஸ்து என்னுடைய ஜீவன், இதான் இன்னைக்கு படிக்க போறோம். மூணு தலைப்புல அது சத்தியத்தை கிரகிக்க பார்ப்போம். முதலாவது இந்த சத்தியத்துக்கு வேத அடிப்படையில இந்த சத்தியம் நிக்குது. ரெண்டாவது எங்க இந்த வேத சாட்சி, எங்கெங்க போட்டிருக்கு கிறிஸ்துவின் ஜீவன் அப்படின்னு அந்த ரெண்டு பகுதிகளை பார்க்கலாம். வேதத்துக்கு ஏற்ற பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது எந்த அடிப்படையில் இந்த சத்தியம் கிறிஸ்துவின் ஜீவன்றது, இந்த சத்தியம் எந்த அடிப்படையில நிக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ விசுவாசத்துல நமக்கு நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தியம் வந்து, கிறிஸ்து எனக்காக பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து கிரீடம் சூட்டப்பட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அதே கிறிஸ்து எனக்குள்ளேயும் குடியிருக்கிறார், எனக்குள்ளேயும் குடியிருக்கிறார், எனக்குள் குடியிருந்து தன்னுடைய ஜீவனை எனக்கு மூலமாக வெளிப்படுத்துகிறார். வேதம் நமக்கு சொல்லுது. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அங்க சிங்காசனத்தில் உயர்ந்து வீற்றிருக்கிற கிறிஸ்து அந்த சராசரத்தை ஆண்டு உலகத்தையெல்லாம் ஆண்டு சூழ்நிலைகள்லாம் ஆண்டு அவருடைய இரண்டாவது வருகைக்கு கொண்டு போய் சகலத்தையும் மீட்கிற பணியில் இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ளேயும் உள்ள இருந்து என்னை மீட்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் பெரிய ஆச்சரியம். இதுக்கு வேத ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பவுண்டேஷன்ல இது நிக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி படித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தியம் வந்து, ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு, பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட். நம்ம பல விதத்துல அதை படிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தினாலும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா முழு புதிய ஏற்பாடு நிருபங்கள்ல அடிக்கடி பயன்படுத்துகிற 150 அதிகமான இடங்கள்ல அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு ஃப்ரேஸ், கிறிஸ்துக்குள், கர்த்தருக்குள், அவருக்குள். ஏன் அது வருது? எங்கேயுமே அந்த பிரேஸ் வராது பாருங்களேன். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் அந்த பிரேஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அது என்னத்தை காட்டுது? கிறிஸ்துக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு, ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம். அந்த இணைப்பு தான் எல்லா ரட்சிப்பின் சத்தியங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம், ஒரு மையமான சத்தியம் பாருங்களேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட போறோம், எதன் அடிப்படையில ரட்சிக்கப்பட போறோம்? கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தின் அடிப்படையில், அந்த அந்யோன்யம், அந்த இணைப்பின் அடிப்படையில. அந்த அந்த சத்தியம் தாண்டி நம்ம புரிஞ்சுக்கலன்னா ரட்சிப்பை பத்தி சரியா ஆழமான அறிவே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, எப்படி இந்த பாவி, இப்ப நானு ஒரு 2022 சந்திக்கிற நான் என்னுடைய பாவங்களை பரிகாரம் பண்ணி எனக்கு நீதி சுமத்தி 2000 பின்பதாக வாழ்ந்த ஒருத்தர் எப்படி என் பாவத்துக்காக சாக முடியும்? எப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து போட்டு என்னை நீதிமானாக கடவுள் பார்க்க முடியும்? அது எப்படி நடக்க முடியும்? அது சாத்தியமாகக்கூடியது ஒரே வழி என்னன்னா, இந்த பந்தம் தான். தேவன் சில மனிதர்களை தெரிந்து கொண்டார், வேதம் சொல்லுது. தெரிந்து கொண்ட மக்களை அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய கிருபை நித்திய உடன்படிக்கையில், தன் குமாரனோடு செய்த உடன்படிக்கையில் அந்த மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்க முடியாத பந்தத்தில், நித்திய பந்தத்தில் இழைத்து விட்டார். யூனியன் அதான் வேதம் நமக்கு சொல்லுது. வேதம் வந்து த ரெப்ரசன்டேஷன் ட்ரூத் நமக்கு தெரியும், நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆதாம் வந்து நமக்கு ஒரு பிரதிநிதி இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதி அவர். அதனாலதான் அவர் செஞ்ச பாவத்தின் விளைவுகளை நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். அவருடைய பாவம் நம்மேல் சுமத்தப்பட்டது. அதே விதத்தில் இரண்டாவது ஆதாமாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் தனி நபராக இந்த உலகத்தில் வரல, அவர் தனி நபராக இந்த உலகத்தில் வரல. அவர் எப்படி வந்தாரு? ஒரு ஒரு பிரதிநிதியாக, ஒரு ஃபெட்ரல் ஹெட்னுவாங்க, ஒரு நம்மளை பிரதிநிதித்துவம் படுத்துகிற ஒரு தலைமையாக, தலைவராக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இனிமேல் அவரை விசுவாசிக்கிற எல்லா மக்களும் இந்த இணைப்பில் அவரோடு இணைந்திருந்தாங்க, இணைந்திருந்தாங்க. நீங்களும் நானும் அவரோடு இணைந்திருந்தோம். அவரோடு அந்த இணைப்பில் அவர் வரும்போது, அவர் வாழும்போது, அவர் வந்து வாழ்ந்து எல்லா நீதியும் நிறைவேற்றினார். அவர் போய் பாப்டிசம் எடுக்க போறார். பாப்டிசம் பாவிக்குத்தானே, அவர் பரிபூர்ண வாழ்க்கை ஏன் எடுக்க போறாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நாம் எல்லா நீதியும் நிறைவேற்றுவார். ஏன்னா நமக்காகவும் நம் வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால, நம் வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால, அவருக்குள் நாம் இருந்ததுனால் நமக்காக எல்லா நீதியும் நிறைவேற்றினது மாத்திரம் இல்ல, நம் சார்பாக அவர் மறித்து பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா. வேதம் என்ன சொல்லுது? அப்பா அவர் வாழ்ந்த போது அவருக்குள் நீ இருந்த, அவருக்குள் இருந்த, ரெண்டு குழந்தையர் 5:10-14 சொல்லுது, நாம் கிறிஸ்துக்குள் மரித்தோம், கிறிஸ்துக்குள் சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். எபேசியர் 2:6, நாம் அவருக்குள் எழுப்பப்பட்டோம், அவருக்குள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறோம். என்ன, நான் இங்கதான் இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள எழுந்தேன், கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தேன், கிறிஸ்துக்குள்ள மரித்தேன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? கடவுளுடைய பார்வையில, கடவுளுடைய பார்வையில, ஏன்னா அந்த பார்வை தான் நித்திய பார்வை. அந்த பார்வையில ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு பிறக்கும் போது அவருக்குள் பிறந்தார், இயேசு வாழும் போது அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார், அவர் இயேசு இறக்கும் போது அவன் அனுபவிக்க வேண்டிய ஆக்கினையை இயேசு அனுபவிச்சாரு, மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயாச்சு. அப்ப இங்க இருக்கிறது யாரு? இங்க இருக்கிறது அதனோட விளைவு தான், அதனோட நிழல் தான். நான் வாழ்ந்து இப்போ தண்டனை எல்லாம் அனுபவிச்சு என் நியாயத்தீர்ப்பெல்லாம் கடந்து போயிருச்சு, நியாயத்தீர்ப்பு கடந்து போயாச்சு, நான் ஏறி பரலோகத்துக்கு போயாச்சு, என்னுடைய என்ன இணைத்தவரோடு இங்க வாழ்றது ஒரு நிழல் வாழ்க்கை தான். இந்த கடவுளுடைய பார்வையில் அப்படித்தான் யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அதிசயம் அது. அப்படி பாக்கிறோமா, நித்திய பந்தத்தோடு பிரிக்க முடியாத இணைப்போடு ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் இயேசு வாழ்ந்த, அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், மத்தேயு மார்க் லூக் கதையை படிக்கும் போது யாரோ கதையை படிக்கிறோம் இல்ல, அது என் கதை, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை அவர் வாழ்ந்த கதை, நான் அனுபவிக்க வேண்டிய ஆட்களை அவர் அனுபவிச்ச கதை, என் கதை, என்னுடைய உண்மையான கதை அது. அதை பார்க்கிறோம் நம்ம இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பந்தம். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை நம்ம படிக்கணும். ஏன்னா அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நிமித்தமாகத்தான் நான் இன்று தேவனுக்கு முன்பதாக நீதியாக நிற்கிறேன். அவர் அனுபவிச்ச ஆக்கினை பாடுகளின் நிமித்தம்தான் நான் இன்னைக்கு பரிகாரம் பண்ணப்பட்ட பாவ நிவாரணம் பெற்றவனாக, மன்னிக்கப்பட்டவனாக, மன்னிப்பு பெற்றவனாக நிற்கிறேன். இது வந்து பிரிக்க முடியாத நித்திய பந்தம். இது ஒரு பெரிய புதிய, நம்மளால முற்றும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிய. இந்த பந்தத்தின் நிமித்தம் தான், நித்தியத்தில் இந்த பந்த இணைப்பு இயேசுக்கும் விசுவாசிக்கும் ஏற்பட்டதுனால அவர் காலத்துல என்ன பண்றாரு, நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் தூக்கி அவர் 2000 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்திருந்தாலும் அவர் மேல போட்டார், போட்டு அதுக்கு தேவையான தண்டனை எல்லாம் அவர் மேல கொடுத்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து, அந்த நீதியை எடுத்து நம்மேல் போட்டு இன்னைக்கு நம்மள நீதிமானா பாக்குறார். ஏன் இந்த டிரான்சாக்சன் எப்படி நடக்க முடியும்? ஏன்னா ஒரு யூனியன் ஆயிடுச்சு, ஒரு பந்தம் இருக்கிறது. இந்த முழு ரட்சிப்பின் படிமுறை, ரட்சிப்பின் படிமுறைனா ஒன்னு, நான் எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம் படிக்கிற பாடம் இல்லைங்களா. அதன் முதல் படி என்ன ஏதாவது தெரியுமா? கரெக்டா, நம்ம அனுபவத்தில் சிப்போ, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டது. நித்தியத்தில் ரட்சிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குது? நான் இயேசு தெரிந்து கொள்றதில்லை, அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டதனுடைய பாதிப்பு தான் இல்லைங்களா. தெரிந்து கொள்ளுதல் இருந்து ஆரம்பிச்சு இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக மீட்பின் பணியை முற்றிலுமாக முடித்து சிப்ப உறுதியாக சுவிசேஷத்தின் மூலமா என்னை அழைத்து எனக்கு மறுஜென்மம் கொடுத்து நீதிமானாக்கி புள்ளை புள்ள மகவேற்பாய் பண்ணி என்னை பரிசுத்தமாக்கி விடாமுயற்சியோடு என்னை மகிமைப்படுத்துற எல்லா காரியங்களும் எதன் அடிப்படையில் நிக்குது? இயேசுக்கும் எனக்கும் ஏற்பட்ட இணைப்பின் அடிப்படையில் தான் நிக்க பாருங்களேன். இந்த பவுண்டேஷன் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சத்தியம் வந்து தி பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட். அது பெரிய சத்தியம். அந்த பந்தம் காலத்தில் ஏற்பட்டது அல்ல. நம்ம சோர்ந்து பல விதத்தில் மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப் போறோம் நம்மளையே பார்த்து 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 அப்படி சோர்ந்து இருந்தா இந்த மன, இந்த சத்தியத்தின் மேல உங்க மனசு செலுத்துங்க. இந்த சத்தியத்தை யோசிச்சு பாருங்க. காலத்து கடந்த ஒரு பந்தத்தில் என்னை இணைத்த தேவன், அது காலத்துக்கு முன்னாடி ஏற்பட்டதுனால் காலத்தில் இருக்கிற எந்த காரியமும் அந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் பிசாசுகள் இணைந்தாலும் இந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. இது நித்திய நிரந்தர பந்தத்தில் இயேசுவோடு இணையப்பட்ட விசுவாசிகளாக தேவன் நம்மளை பார்க்கிறார். நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவை பார்க்கிறோமா? இந்த உலகத்துல கடந்த பந்தம் எல்லாத்த கடந்து, இந்த உலகத்துல எந்த சோதனையோ கஷ்டமோ துன்பமோ இதுவும் எத்தனை வந்தாலும் இயேசுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக முடியாம நம்மளை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? இந்த பந்தம் தாங்க. சில நேரங்கள்ல ஐயோன்னு ஓடி இல்லாமான்னு இருக்கும், ஆனா இன்னமும் தொடர்ந்து போறதுக்கு காரணம் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்முடைய முயற்சி இல்லப்பா, இந்த பந்தம் உன்னை கைவிடாத இந்த பந்தம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, துன்பமானாலும் நிர்வாணமானாலும் கஷ்டமானாலும் உலகத்தில் எந்த காரியமானாலும், மரணமானாலும் பசி ஆனாலும் பட்னி ஆனாலும் இக்கட்டானாலும் கிறிஸ்து இயேசுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பிரிக்க முடியாது, ஏன்னா அது காலத்தின் ஏற்படாத பந்தம், நித்தியத்தில் ஏற்பட்ட அந்த பந்தம் காலத்தின் எந்த காரியமும் அதை பிரிக்க முடியாது. ஏன் உலகத்துல இருக்கும் போது நம்ம எவ்வளவு சொல்லிக்கிறோம், இந்த உலகம் அது இதுன்னு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிரிக்கக்கூடியது மரணம் இல்லைங்களா? ஹஸ்பண்ட் வைஃப் உறவு மரணம் நம்மளை பிரிக்கும் வர, அவ்வளவுதான் இல்லைங்களா? நம்ம சரீரம் அப்படி எல்லாம் பார்த்துக்கிறோம், அந்த சரீரம் மரணம் பிரிச்சிருது, ஆனா அந்த மரணமும் இந்த பந்தத்தை ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஏன்? நாம் கிறிஸ்துக்குள் தான் மரிக்கிறோம், அப்ப கூட அங்கத்தான் நடக்குது. ஆகவே இந்த குளோரியஸ் ட்ரூத், நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதங்கள், எதிர்கால நம்பிக்கை எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குது? நம்முடைய ரட்சிப்பின் படிமுறை நித்தியத்தில் ஆரம்பித்து கடைசி மகிமைப்படுத்துவது மாத்திரம் இல்லை, நித்தியம் எல்லாமே. ஒன்னு தெசலோனிக்கர் சொல்லுது, நாம் கிறிஸ்துக்குள் மரிக்கிறோம், அவர் திரும்பி வரும்போது அவருக்குள் மகிமையில் வெளிப்படுகிறோம். கொலோசியர் 3:4 சொல்லுது, ஒன்னு குறைந்த 15:22 கிறிஸ்துக்குள் நாம் உயிர்த்தெழுவோம். எல்லாமே கிறிஸ்துக்குள், கிறிஸ்துக்குள் கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் அந்த பந்தத்தின் அடிப்படையில நடக்குதுப்பா. அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்ல பாருங்க, எல்லாம் சுயநீதி நம்ம தகுதியினால தான் நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த பந்தத்தின் அடிப்படையில நடக்க போற ஒரு காரியங்கள் அப்படி நினைச்சா யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு நன்றி, என்ன ஒரு ஆனந்தம் நம்ம இதயத்துல இருக்கும். அநேக நேரத்துல நம்மள பாத்துக்கிட்டு வாழ்றதுனாலதான் பிரச்சனைய இல்லைங்களா? நான் எப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் எனக்காக செஞ்சவர், ஏன்னா விசுவாசி வாழ்க்கைனா என்ன, என்ன பார்த்து வாழ்றவர்ல, எனக்காக செஞ்சவர், அவருடைய நீதி, அவருடைய அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பந்தத்தின் அடிப்படையில தான் இருக்கிற அவருக்குள் நான் உயிர்த்தல போகிறேன். ஒன்னு குறைஞ்சிய 15 சொல்லுது, எபேசியர் 1:11 அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய உடன் சுதந்திரவாதிகள் ஆனோம். ரோமர் 8:17 இனி வரப்போற காலங்களில் கிருபையின் ஐஸ்வர்யங்களை கிறிஸ்துக்குள் நம் மூலமா வெளிப்படுத்த போற. இது வந்து வெறும் அருமையான சத்தியம், பாக்குற சத்தியம், அவருக்குள் நான் வாழ்ந்தேன் மதித்தேன் ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத் மாத்திரம் இல்ல. அப்ஜெக்டிவ்னா பார்த்து அதை பார்த்து நம்ப வேண்டியது. இது வெறும் இது சப்ஜெக்டிவ், அனுபவபூர்வமான சத்தியம் கூட. இது நம்முடைய அனுபவத்திலையும் ஒவ்வொரு நாளும் நாம் தங்கியிருந்து அனுபவித்து வாழ வேண்டிய ஒரு சத்தியம் இது. பாருங்களேன், அதான் பாக்கிறோம். அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ்னு வாங்க இங்கிலீஷ்ல, வெறும் பார்த்து நம்புறது மாத்திரம் இல்ல, அதன் அடிப்படையில வாழ வேண்டியதும் இருக்கு. தெரியுமா, புதிய ஏற்பாடின் பெரிய ரகசியம் ஒவ்வொரு வசனத்திலையும் புதிய ஏற்பாடுல இருக்கு. ஆனா நம்ம கண்ணு சுயநீதி பிடிச்ச கண்ணு, நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணு அதை பார்க்கறதே கிடையாது. நான் என்று இருக்கிறது, அவ்வளவு குருடர்கள் நம்ம சுயநீதி நம்மள குருட ஆக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமா நான் எப்படி வாழ்றது, ஒவ்வொன்னும் நான் எப்படி செய்யறது, கவனிச்சிருக்கீங்களா? எல்லாமே எனக்கு கிறிஸ்துக்குள் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு தேவையான எல்லாமே, ஒரு பாவிக்கு இந்த உலகத்துல இருந்து பரலோகம் சென்று போகிறோம் எல்லாமே, நம்ம பரிசுத்தப்படுத்துகிற சத்தியம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. எபேசியர் 4:21 கிறிஸ்துக்குள் நீங்கள் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். கொலோசியர் 2 கிறிஸ்துக்கு சகல ஞானமும் பொக்கிஷமும் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே நம்முடைய நீதி, கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்தமாக்குதல், கிறிஸ்துவே நம்முடைய ஞானம். 1 Corinthians 2 சொல்லுது, கிறிஸ்துக்குள் நமக்கு எல்லா விதமான ஆறுதலும், எல்லா விதமான ஆதியின் ஐக்கியமும், எல்லா விதமான அன்பும் அவருக்குள் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் நமக்கு வெற்றி, கிறிஸ்துக்குள் வல்லம, பலன், கிருபை, எல்லா சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கிருபை இருக்கிறது. இது எப்படியாவது கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? புதிய பாடுகிற வருகிற எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் எதன் அடிப்படையில கொடுக்கப்படுது? கிறிஸ்துக்குள் இல்லைங்களா? எல்லாமே அதை நம்ம சும்மா படிச்சுட்டே போறது. ஏன் அது அப்படித்தான் இருந்து அந்த பந்தத்தின் இணைப்புல தான் அதை கடைபிடிக்கவே முடியும் என்பதை நம்ம உணர்றது இல்ல. பாருங்களேன், கிறிஸ்து 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நாம் கர்த்தருக்குள் நான் பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் சத்தியத்தை பேச வேண்டும். ரோமர் 9:1 கிறிஸ்துவுக்குள் நான் பெருமை பாராட்டுகிறேன், கர்த்தருக்குள் பெருமை பாராட்டுகிறேன். ஜெயில உட்கார்ந்துகிட்டு பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்கோ, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது, ஜெயில உட்கார்ந்துகிட்டு நீ கர்த்தருக்குள் சந்தோஷமா நீ இருக்க முடியும். இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் நான் கட்டளை எடுக்கிறேன், புத்தி சொல்லுகிறேன். அடிக்கடி சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் தேவராஜ்யத்துக்காக உழைக்கிறேன். புருஷர்களே, உங்க மனைவிகளை அன்பு கூறுங்கள். என்ன 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு, கசத்து தான் வருது, அன்பு வரலையே. கர்த்தருக்குள் கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்த மாதிரி, அதான் கிறிஸ்துக்குள்ளத்தான் இருந்து இருக்கும் போதுதான் அப்படி அன்பு செய்ய முடியும். பா, உன்னால செய்ய சொல்றது இல்ல அது. மனைவிகளே, உங்க சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்குள், பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள். பாருங்களா எவ்வளவு அது வருது, எல்லாமே கர்த்தருக்குள். முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கர்த்தருக்குள் தான் வாழும். அவருடைய இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் யூனியன், அனுபவபூர்வமா இருக்கக்கூடிய பந்தத்தின் அடிப்படையில தான் நாம் வாழும். ஓகே, இதுதான் இந்த பிராட் சத்தியம். இந்த சத்தியம் வந்து ஒரு கிறிஸ்துக்கும் விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை நம்ம பார்க்கிறோம். அது நித்தியத்தில் ஆரம்பித்து சதா காலங்களை நம்ம மகிமைப்படுத்துதல் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய, ரட்சிப்பின் மீட்பின் பணியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சத்தியம் தான் இது. ஒரு குளோரியஸ் ட்ரூத், அது நம்ம சொல்லிட்டே போலாம். மேசிவ் ட்ரூத் என்னலாம், அதுக்கு நான் யோசிச்சு பார்த்து 10 சாமன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கலாம், அதை நீங்க மறந்துருக்கலாம், அதை ஞாபகப்படுத்தணும். அந்த சத்தியம் அப்படியே எவ்வளவோ இருக்குது, அதுல ஒரே ஒரு துண்டு எடுத்து பார்த்தோம்னா அந்த துண்டு தான் என்ன, கிறிஸ்து என் ஜீவன். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், கிறிஸ்து என்னுடைய ஜீவன். எங்க வேத சாட்சி என்ன, 2 சாட்சிகளை கொண்டு வரும். எங்க வேதம் சொல்லுது கிறிஸ்து என் ஜீவன், கொலோசியர் 1:25 தான் படிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா, நான் சுவிசேஷத்தின் ஊழியக்காரன், ஆண்டவர் எனக்கு சுவிசேஷ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்று வந்து 26 படிங்க,
உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. பிரஜாவிற்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர்
மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசியம், ரொம்ப பெரிய சீக்ரெட். எத்தனை காலங்கள் இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு மறைந்திருந்த ரகசியம் இப்போ வெளிப்பட்டிருக்கிறது. அது சுவிசேஷத்தின் மூலமா வெளிப்பட்டிருக்கிறது. என்ன, கடவுள் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்றதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்னங்க, சீர்கெட்ட பாவிகளான நம்மளை அவர் தன்னுடைய நீதிபதியான கோர்ட்ல, அவர் குமாரனின் பணியின் அடிப்படையில உங்களை நீதிமான அறிவிக்கிற அவர் நீதியை போட்டு உங்களை நான் மன்னிக்கிற, உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிள்ளைகளாகவும் கூட உங்களை அறிவிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்ன தேவன், அதோடு செய்யாம இன்னொரு மாபெரும் அதிசய பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செஞ்சார். இந்த காரியம் மறைந்து இருந்துச்சு காலங்கள்ல, யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இதெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருந்துச்சு. இப்போ அது வெளிப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா, என்ன அந்த ரகசியம், மகிமையின் நம்பிக்கை. அது என்ன அந்த மகிமையின் நம்பிக்கை, கிறிஸ்து உங்களுக்குள், கிரைஸ்ட் இன் யூ, த ஹோப் ஆஃப் க்ளோரி. தமிழ்ல எப்படி வருதுன்னு தெரியல, இங்கிலீஷ்ல ரொம்ப பிரம்மாண்டமாக வருது. கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, தன்னுடைய சகல எல்லையற்ற உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்களுக்குள் குடியிருக்கிறார், உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அதுதான் மகிமையின் நம்பிக்கை. இது ரொம்ப மறைந்து இருந்துச்சு, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு, எத்தனையோ பேர் உணராம இருந்தாங்க, அது உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் மர்மம், சுவிசேஷத்தின் ரகசியம். இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் வெளிப்பாடு. இது உங்களுக்குள் கிறிஸ்து, இதுதான் மகிமையின் நம்பிக்கை. வரல, ஒரு தெளிந்த கிறிஸ்து தம்முடைய, எவ்வளவு பெரிய உயிர் உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா, உங்களுக்குள் கிறிஸ்து, ஒரு தெளிந்த கிறிஸ்துடைய உயிர் உங்களுக்குள்ள இருக்கிறது. இதை இன்னும் பெருசுபடுத்துற மாதிரி கொலோசியர், அதே கொலோசியர் 3:4 இந்த வசனத்திலிருந்து தான் நான் தலைப்பை எடுத்தேன், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. பாருங்களேன், கிறிஸ்து யார் எனக்கு? கிறிஸ்து தான் என் ஜீவன். கிறிஸ்துடைய உயிர் எனக்குள் பாய்கிறது. கிறிஸ்து எனக்குள் உயிர் எனக்குள் தங்கி இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் யோசிச்சு பாருங்களேன், பவுல் இப்படி பயன்படுத்த மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் பேசுறவர் யோவான் தான். இப்போ பேதுரு வந்து கிறிஸ்து நமக்கு சத்திய வழியை காட்டுறார் அப்படின்னா யோவான் அதை எப்படி சொல்லுவார் தெரியுமா? கிறிஸ்துவே சத்தியம் அப்படின்வார். அவரு கிறிஸ்து வந்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர் அப்படின்னா யோவான் என்ன பண்ணுவாரு? கிறிஸ்துவே நம் ஜீவன். அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே அப்பமும், நானே அப்படி சொல்லிட்டே போவார். யோவான் வந்து ரொம்ப தூரமா வச்சு பேசுறதே இல்லை, இல்ல நெருக்க வார்த்தைகளை பயன்படுத்துவார். அந்த மாதிரி போல் வித்தியாசமா இங்க பயன்படுத்துறாரு பாருங்களேன். இது யோசிச்சு கிறிஸ்து நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து பாதத்தில் மறித்திருந்த நாம் நம்மளை உயிர்த்தலை பண்ணது மாத்திரம்ல, தானே தம்முடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனோடு நமக்குள் குடியிருக்கிற கிறிஸ்து நம்முடைய ஜீவனாகவே மாறிப்போன கிறிஸ்து. இன்னொரு இந்த வசனம் தெளிவா போட்டிருக்கு, கிறிஸ்து என் ஜீவன்ன்றது இந்த வசனம் சொல்றத பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், கலாத்தியர் 2:20 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம்.
உடனே கூட சிலுவை அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை மற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டேன். எப்ப பாவல் அறையப்பட்டீங்க? அந்த ரெண்டு கல்லறல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னு நம்ம கேட்கலான்னு வருங்க. கிறிஸ்து உடனே அறையப்பட்டேன் எப்போ? இந்த இணைப்பின் அடிப்படையில் கிறிஸ்து அடையப்படும் போது அவருக்குள் இருந்து நானும் அடையப்பட்டேன் அவருக்குள். கிறிஸ்துவோடு ஐ வாஸ் க்ரூசிஃபைட் வித் கிறைஸ்ட், தி ஆப்ஜெக்டிவ் யூனியன். அவரோடு நான் இணையப்பட்டேன். அதோடு முடிக்கல பாவல் பாருங்க, சப்ஜெக்டிவாகவும் கொண்டு வர, அனுபவபூர்வமாக கொண்டு வர்றாரு. ஆயினும் பழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பழைத்திருக்கிறார். பவுல் நீங்க பழைத்திருக்கிறீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள் பழைத்திருக்கிறீங்களா? கரெக்டா சொல்லுங்க, ஏன் குழப்பறீங்க அப்படின்னு நமக்கு வருது இல்லைங்களா. பாருங்களேன், நான் மறித்தேன் ஆனா பழைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் பழைத்திருக்கிறார். இது என்ன? பவுல் சுயநீதி புரிச்ச, சுயத்தை நம்பி இருந்த பரிசெயனாகிய பவுல், நான் மரித்து போனேன், இப்போ நான் தொலைத்திருக்கிறேன். பாருங்க, நான் தொலைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாக சவுலாக இருந்த நான் மரித்து போனேன், இப்போ அப்போஸ்தலன் பவுலாக பரித்திருக்கிறேன். யுவர் இதுக்கு என்ன விளக்கம்? பாருங்க பவுல், நீங்க எப்படி உங்களால இவ்வளவு ஊழிய செய்ய முடியுது? இவ்வளவு அதிசயமா சபசபையா ஊர் ஊரா செஞ்சு உங்க வாழ்க்கையை கொட்டி ஊழியவங்களால செய்ய முடியறதுக்கு காரணம் என்ன? அவர் உங்களே மறுத்து வாழ்றதுக்கு காரணம் என்ன? சுவிசேஷத்திற்காக அவர் என்ன காரணம் சொல்றாரு? கிறிஸ்து எனக்குள் பொழைத்திருக்கிறார். அதான் காரணம், கிறிஸ்து எனக்குள் பொழைத்திருக்கிறார். எந்த காரணமும் இல்லை. இல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபியூஷன் வாங்க, அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் யூனியன் என்ற இல்லைங்களா. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நடந்த ஒரு காரியம். இப்போ நான் பிழைத்திருக்கிறது வந்து அந்த பிழைப்பு, இவ்வளவு காரியங்களை என்னால செய்ய முடியுது, இவ்வளவு ஊழியங்களை என்னால செய்ய முடியுது, சுவிசேஷத்துக்காக வாழ முடியுது. ஏன்? அந்த இணைப்பின் அடிப்படையில், அந்த இணைப்பில் தங்கி இருந்துதான் நான் பிழைக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைக்கிறார். அதான் அவர் சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன். பாருங்களேன் ஒரு பியூட்டிஃபுல் இது. ஆகவே என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம்? இந்த கிறிஸ்து என்னுடைய ஜீவன் என்ற டாபிக்கை நம்ம ஆரம்பிச்சோம். அது எந்த அடிப்படையில, வேத சத்தியங்கள் எந்த அடிப்படையில இருக்கிறதுனா, கிறிஸ்துவோடு விசுவாசி இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத இணைப்பின் அடிப்படையில் இருக்கு. அது பெரிய சத்தியம், அதுல ஒரு பாகம் தான் கிறிஸ்து என்னுடைய ஜீவன். ரெண்டு வசனத்தை பார்த்தோம், அது எங்க சொல்லுகிறதுன்னு. இது பயன்பாடோடு முடிப்போம். இந்த கம்யூனியனுக்கோ இதுக்கோ என்னங்க தொடர்பு? என் வாழ்க்கைக்கோ இந்த சத்தியத்துக்கோ என்ன தொடர்பு? முதலாவது, இதை வந்து தப்பா இந்த சத்தியங்களை போதிச்சு பயன்பாடு கொண்டு வருகிறவங்க இருக்குவாங்க. எந்த நல்ல, நமக்கு ரொம்ப பயனுள்ள சத்தியம் இருந்தாலும், வாழ்க்கையே மாற்றக்கூடிய சத்தியம் இருந்தாலும், அதை பிசாசு தொடாம விட மாட்டான் பாருங்களேன். அதை பத்தி குழப்பம், அதை பத்தி தவறான போதகம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அது குழப்பம் போச்சான கிறிஸ்தவர்கள் குழம்பி போறது. நானும் பல வருஷம் குழம்பி போயிருந்தேன். இது கிறிஸ்து எனக்குள்ள குடியிருக்கிறார், அவருடைய எல்லா உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவருடைய உயிர் எனக்குள்ள இருக்குன்னா நான் என்ன செய்யலாம், என்னமே அபசாம சோம்பேறிய நிம்மதியா இருக்கலாம். பாசிட்டிவிட்டியும் நான் ஒன்னும் எல்லாத்தையும் உற்று ஆண்டவர்களுக்குள் பழைத்து வரக்கட்டும். எல்லாத்தையும் நீ அதே நீ யோசிக்க வேண்டியதில்ல, பேச வேண்டியதில்ல, ஒன்னும் நீ பேசினா அது உயிராயிடும். கிறிஸ்து வல்லமை வெளிப்படணும்னா நீ சும்மாவே இருந்துடு, அது ஒரு தவறான போதும். ஏன்னா எந்த போல் கிறிஸ்து எனக்குள் பழைத்திருக்கிறாரோ நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க எவ்வளவு சொல்றாரு, நான் முயற்சி செய்கிறேன், அதை செய்கிறேன், விடாமுயற்சியா ஜெபிக்கிறேன், அதை அது நமக்கு சொல்லி தர்றது இல்ல. நம்ம அமைதியா இருந்திருந்தோம், அதனால கிறிஸ்து உயிர் நமக்குள்ள வரணும். அது தப்பான போதும். நிறைய புக்ஸ் அதை பத்தி எல்லாம் இருக்கு, படிச்சவங்களுக்கு தெரியும் அது தப்பு அப்படி இது சொல்லல, பேசிலிட்டி இல்ல. ரெண்டாவதாக ஒரு ஒரு அமானுஷ்ய காரியம் வந்து கத்துக் கொடுக்கல. அமானுஷ்ய காரியம்னா என்ன? அதனால கிறிஸ்து எனக்குள்ள இருந்தாருன்னா அப்ப அவரு ஆவியினால என்ன ஜபம் பண்ண தூண்டும் போதுதான் நான் ஜபிப்பேன், இல்லைன்னா நான் ஜபம் பண்ண மாட்டேன். அதனால ஒரு வாரம் எனக்கு ஒன்னும் தூண்டுதல் வரல, ஏன் ஜபிக்கல, ஒரு வாரம் ஒன்னும் ஜபிக்கிற தூண்டுதல் வரல, அதனால நான் ஜபிக்கல. ஒரு வாரம் பைபிள் படிக்கணும்னு தூண்டுதல் வரல, அதனால படிக்கல. அதெல்லாம் இருக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு, அதெல்லாம் பாதிக்கணும். எனக்கு இன்னைக்கும் அந்த பாதிப்பு எல்லாம் இருக்குது. ரொம்ப ஹாரிபிள் டீச்சிங் அது, ரொம்ப தவறான போதும். அதெல்லாம் கட்டுப் கொடுத்துதான் நமக்கு மனசு இருந்தா செய்யணும், மனசு இல்லைன்னா செய்யக்கூடாது. கிறிஸ்தவ ஒழுங்கு டிசிப்ளின் வாழ்க்கையில் இல்லாம போடுறது அந்த மாதிரி போதகத்தை நாம் அடிபட்டதுனாலதான் ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் நம்ம படிக்க கூடாது. ஓகே, இந்த போதகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது? கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சகல உயிர்த்தெழுதலும் வல்லமையோடு எனக்குள்ள குடியிருக்கிறார்னா இதுல நான் படிக்கிற பாடங்கள் என்ன? என இது முதலாவது. இந்த 2022 நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற நாம் எத்தனையோ போராட்டங்கள் புயல்கள் வரலாம் நமக்கு, இதெல்லாம் நமக்கு கிறிஸ்துவுடைய வல்லமையான ஜீவன் நம்மளை வாழ வைப்பதற்கு இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? முதலாவது இந்த பாடம், நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு கட்டளை கொடுக்கு, நம்மளை அழைக்கு. கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம். 2022 மிகுந்த கிறிஸ்துவ மாதிரி நீ முதிர்ச்சி அடைந்து வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணுமா, கண்தரும் வாழ்க்கையை நீ வாழணுமா, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னுடைய ஜீவனா இருக்கிறார், நீ என்ன பண்ண வேண்டியது? அவருக்குள் நிலைத்திருக்கணும். யோவான் 15 பார்த்தீங்கன்னா, யோவான் 15 அதிகாரம் வசனம் 1,
நான் மெய்யான காத்திச்செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 15 வசனம் நினைக்கிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஜீவன் நான் தான். என்னில் நீங்கள் நிலைத்திருந்தா தான் அதிக கனிகளை கொடுப்பீங்க. அதோட விளைவு பாருங்கள, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இதை பாருங்கள், கிறிஸ்து என்னுடைய ஜீவனா இருந்தா அப்போ இங்க அவர் சொல்றது 100% உண்மை. அவர் தான் எனக்குள்ள ஜீவனா இருந்தா, அவர் ஜீவன் மூலமாகத்தான் நான் கனி கொடுக்க முடியும்னா, அவர் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த தேவனுக்கு பிரியமான எந்த ஆவிக்குரிய நன்மையும் என்னால் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு போதகர் அருமையா சொல்லியிருக்கிறாரு, தேவன் நம்முடைய ஆராதனையும் ஜெபமோ நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளை ஏற்றுக்கொள்ளணும்னா அது தேவனுடைய வசனத்தின்படி மாத்திரம் இருக்கிறது இல்ல, தேவனுடைய கிறிஸ்துவுடைய தகுதி அடிப்படையில கிறிஸ்துவுடைய சார்பாக செலுத்துறது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுடைய ஜீவன்ல வருகிற பலத்தின் மூலமா செலுத்தினா தான் அது ஏற்றுக்கொள்ளுகிற கனியா இருக்க முடியும். கிறிஸ்துவுடைய வார்த்தை அந்த வசனத்தின்படி தான் செய்யணும், முக்கியம்தான். கடவுள் ஏற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவுடைய கிருபாதார பணியின் அவருடைய பரிந்து பேசுதல் பணியின் அடிப்படையில் அதனால்தான் நம்ம ஜபங்கள் நம்ம செய்யறெல்லாம் இயேசுடைய நாமத்துல செய்கிறோம், இயேசு காத கேட்கிறோம் நம்ம வரோம் இல்லைங்களா. அதன் அடிப்படையில் அது மாத்திரம் இல்ல, அந்த செய்கிற காரியமோ கிறிஸ்துவுடைய ஜீவன் தருகிற பலத்தின் அடிப்படையில செய்தாதான் அது தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற கிரியையா இருக்க முடியும். அதனாலதான் அவர் என்ன, என்னை அன்றி உங்களால் எந்த நன்மையும் செஞ்சிட முடியாது, நான் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனின் அடிப்படையில் அதில் வருகிற பலத்தினால் தான் நீங்க செயல்பட முடியும். பாருங்களேன், அது ரொம்ப முக்கியமானது. இது மூணும் கம்பைன் ஆகணும். கிறிஸ்துவோட வார்த்தையின்படி, கிறிஸ்துவோடைய கிருபாதார பலி தகுதியின் அடிப்படையில, கிறிஸ்துவோடைய பலத்தின் அடிப்படையில். அதனால்தான் பிலிப்பியர்ல போட்டிருக்குது, நீங்கள் தேவனுக்கு பிரியமான நீதியின் கண்களால் நிறைந்து. எப்படி நம்ம நிறைந்து வாழ முடியும்? கிறிஸ்துவ நிலைத்திருந்தாத்தான். அதனாலதான் அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது, ஏழாவது வசனத்துல யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப என்ன, நீங்க நிலைத்திருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என் வார்த்தைகளை தியானிச்சு, என் வார்த்தைகளை நீங்க தங்கி என்னில நிலைத்திருக்கணும். என்ன உங்களுக்கு ஜீவனா இருக்கிற நீங்க என்ன நிலைத்திருந்தா, என் வார்த்தைகளை நீங்க தியானிச்சு அப்படி இருந்தீங்கன்னா, அதுல நிலைத்திருக்கும் போது என்ன ஆகும்? இங்கிலீஷ்ல இத வருது, உங்களுக்கு ஜபம் பண்ற தூண்டுதல் வரும், ஜப ஹாவி வரும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, நீங்கள் என்ன நிலைத்திருந்தா அதோட விளைவு என்ன, நீங்கள் ஜபம் பண்ண தூண்டப்படுவீர்கள். ஜபம் பண்றதுக்கே மனசு இல்ல, ஜபம் பண்ணவே வரமாட்டேங்குது, ஜபம் பண்ணாலும் எங்கெங்கயோ மனசு போது. ஏன்? நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்தில்லாததுனால. என்ன நீங்கள் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகளை நீங்க சிந்திச்சு வார்த்தைகளை நிலைத்திருந்தால், நீங்கள் துவப்பீங்க. அப்படி நீங்க கேட்கிற காரியங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னில் நீங்கள் நிலைத்திருந்து, என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தா, உங்கள் ஜப ஆவியில ஆவியில தூண்டப்படுவீங்க. என் உயிர் வேலை செய்து, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் உங்களை தூண்டி வல்லமையா ஜபிக்க வைக்கும். அந்த மாதிரி நீங்க கேட்கிற எந்த காரியமும் நிறைவேறும். பாருங்களா, நீங்கள் கேட்டீங்க அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா இப்படிதான் கனிகை கொடுக்க முடியும். பை திஸ் இப்படித்தான் பிதா மகிமைப்படுறார். நீங்க நினைச்சுக்கிற மாதிரி இல்ல, உங்க சொந்த முயற்சி இல்ல. இல்ல நீங்கள் என்ன நிலைத்திருக்க, எப்படி இல்ல கிறிஸ்துவோட உயிர் எனக்குள்ள வேலை செய்யும், எப்படிங்க அந்த உயிர் ஜப வழியா வந்து கனிகளா கொண்டு வரும்? என்ன நீங்கள் நிலைத்திருந்தா, என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தா, நீங்கள் விருப்பப்பட்டு கேட்பீங்க. வருது பாருங்க, விருப்பம் உங்களை ஏற்படும். அந்த விருப்பம் ஜபமா வெளிப்படும். அந்த ஜபமா வெளிப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு செய்யப்படும். அப்படி செய்யப்படும் போது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அந்த மாதிரி கொடுக்கிற கனிகள்னாலதான் என் பிதா மகிமைப்படுறார். கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற கனிகளாக அது இருக்கிற என்னை அன்றி உங்களால் இது இது வழி விட்டு உங்களால் என்ன செஞ்சிட முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. என்ன நிலைத்திருக்கணும், என்ன நிலைத்திருக்கணும்னா, அந்த கிருபையின் சாதனங்களை நல் மனசாட்சியின் நல்ல மனநிலைமையில் பயன்படுத்தும் போது, என்ன நிலைத்திருக்கும் போது இது நடக்கும். பாருங்களேன், அருமையான அற்புதத்தை நீ கடிகொடுக்க முடியும். இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது கிறிஸ்து என்னுடைய ஜீவன், இந்த வருஷம் கிறிஸ்துவில் நான் வளர்ந்தவங்க, அதான் வைராக்கியம் எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா, எடுத்திருக்கிறோம். நான் பிரசங்கம் எடுக்கணும், நான் பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த அதிக அதிகமா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கிறிஸ்துவ மாதிரி அவருடைய பொறுமையில அன்புல குணங்கள்ல மாறி உலகம் கிறிஸ்துவ உங்களை பார்க்கணும், பிரகாசமா உங்களை பார்க்கணும், குடும்பம் கிறிஸ்துவ உங்களை பார்க்கணும்னா, அவர் சொல்றாரு என்ன நினைக்கிறது, என்ன நினைச்சு, ஏன் உயிர் உனக்குள்ள இருக்கு, உயிர்த்தெழுந்த உயிர் எனக்கு உங்களுக்குள்ள இருக்குது, அந்த உயிர் வெளிப்படணும்னா என்ன நினைச்சது, என் வார்த்தை உன்னை நினைச்சிருக்கிற மாதிரி பாத்துக்க, அப்போ அது வெளிப்பட ஆரம்பிச்சு, அப்ப நான் நீ கனி கொடுப்ப. பாருங்களேன், ஓகே. ரெண்டாவது பயன்பாடு என்ன? ரெண்டாவது எல்லையற்ற ரோமன் 8:11 படிங்களா, எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த வசனம் வருது பாருங்களேன். உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் நிலைத்திருந்தால், ஏதோ பவர்ஃபுல் வேர்ஸ் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன, கிறிஸ்துவ உயிர்த்தெழப்பட்ட அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறது, அந்த எல்லையற்ற உயிர்த்தெழுதல் வல்லமை ஜீவன் எனக்குள்ள இருந்தா, ரெண்டாவது பயன்பாடு என்ன தெரியுங்களா, அந்த ஜீவன் கிட்ட இருந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல பலனையும் உயிரையும் உறிஞ்சிக்கலாம், எதிர்பார்க்கலாம். இவ்வளவு பெரிய பவர் எனக்குள்ள இருக்கு, இவ்வளவு பெரிய வல்லமை எனக்குள்ள இருக்குன்னா, வாழ்க்கையில இனிமே வரப்போற வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா பலனும் உயிரோ அதுல இருந்து நம்ம உறிஞ்சிக்கலாம். எனக்குள்ள இருக்கு, அதை நம்பி நம்ம உறிஞ்சிக்கலாம். விசுவாசத்தின் மூலமாக தேவையான பலத்தை நம்ம உறிஞ்சிக்கலாம். நீங்க என்ன சந்திக்க போறீங்கன்னு தெரியல, இந்த வருஷம் எந்த சூழ்நிலைகள் வரப்போறது எல்லாமே செழிப்பா இருக்கும் நான் சொல்ல முடியாது. இந்த நேரங்களில் இக்கட்டுக்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வரலாம். அந்த நேரத்திலயும் இந்த உயிர் பிரகாசமா பிரகாசிக்கிறது எப்படிங்க? அந்த நேரத்திலயும் இந்த உயிர் எப்படி பலன் கொடுக்க முடியும்? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது வந்து பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை உள்ளுக்குள்ள பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்றோம். ஆனா அது எந்த சந்தர்ப்பத்துல சொன்னாருன்னு நம்ம யோசிக்கிறதில்லை. பாருங்களா, அவர் சொன்ன சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா 11 இருந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. பிலிப்பியர் 4:11 பவுல் வந்து ஜெயில இருக்கிறாரு. ரோமர் ஜெயில பத்தி நமக்கு தெரியும்னா, அங்க வந்து சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜெயிலாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடுலாம் இல்ல. நீங்களும் அதாவது எடுத்துட்டு உங்களுக்கு வர்றவங்க யாராவது கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். சாப்பாடுலாம் கிடையாது, பட்னியா சாகடிக்க விடுவாங்க. அங்கெல்லாம் சமைச்சு எல்லாம் போட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கொகை மாதிரி பாறாங்கல்ல பவுல் வந்து அவர் சொல்லிதான், நான் நிர்வாணமா இருந்திருக்கிறேன், குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்திருக்கிறேன். வெறும் பாறாங்கல்ல படுத்து இருக்கிற நடுங்கிட்டு குளிர்ல ஒரு கோல்டுல அப்படியே நடுங்கிட்டு, எத்தனையோ நான் பசி பட்னி பஞ்சத்துல இருந்திருக்கிறேன், அப்படியே இருந்திருக்கிறேன்றதானா. அப்படி இருக்கும் போதும் அவர் நடுங்கிக்கிட்டே என்ன பண்ணாருன்னா, கடவுளை தோத்தரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு துதி செஞ்சுக்கிட்டு அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் என்ன ஆயிருக்குது, திடீர்னு பிலிப்பியர் சபையில இருந்து அவருக்கு சாப்பாடும் துணிமணியும் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, எல்லாம் உதவியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நல்லா குறிச்சு அப்புறம் என்ன கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா துணியெல்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா விருந்த சாப்பிட்டுக்கிட்டு, அப்பவும் அவர் என்ன பண்ணாரு, நல்லா துதி செஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம். எப்படி குளிர் நடங்கத்துல துதி செஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, இப்ப எல்லாம் கிடைச்ச உன்ன அப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்க நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன், எப்படி அவனால இப்படி இருக்க முடியும்? எல்லாம் குளிர் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அப்பவே துதி நன்றியா ஸ்தோத்திரமா இருக்கிற, எல்லாம் கிடைச்ச பிறகு ஸ்தோத்திரமா இருக்கிற, எப்படி இருக்கிற? அதுக்குதான் ரகசியம் என்ன தெரியுமா, 14th வசனத்துல சொல்ற பாருங்களேன்,
என் துணிச்சலி நான் இப்படி சொல்லுகிறேன், ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு வரவும் போதிக்கப்பட்டேன்.
எப்படி உங்களால் இருக்க முடியும்? தாழ்ந்திருக்கவும் வரும், வாழ்ந்திருக்கோம் தமிழ்ல வரும், அந்த சிம்பிள் வேர்ட்ஸா வருது. ஒண்ணுமே இல்லாம துணிமன் கூட இல்லாம நிர்வாணமா நிக்க வச்சிருந்தாலும் கிறிஸ்தவனா வாழ்வதற்கு எனக்கு அது தெரிஞ்சுக்கிட்டேன். துதியோடு நன்றியோடு வாழ்வதற்கு நான் கற்றுக்கிட்டேன். எப்படிங்க, நிறைஞ்சு நல்லா துணிமணி கொடுத்து விருந்து போட்டாலும் அப்படியே இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும். கிறிஸ்தவனா பட்டினியா இருக்கும் தெரியும், நிறைவா இருக்கும் தெரியும். எப்படி ஒண்ணுங்களா முடியுது? அப்பதான் நம்ம ஃபேமஸ் வசனம் வருது. அடுத்த வசனம் என்ன, என்ன உள்ளுக்குள்ள பலப்படுத்தி உயிர் கொடுக்கிற எம்பவர் பண்ற கிறிஸ்து கிரேட்ல தான் வருது. எனக்கு உள்ளுக்குள்ள உயிர் கொடுக்கிற கிறிஸ்து கிட்ட இருந்து நான் என் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி உயிரையும் பலனையும் அவர்கிட்ட இருந்து உறிஞ்சு வாழ நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு தாழ்ந்து பசி குளிரு பசி கில்லுது வயிறு கில்லுதுதான், ஆனா அந்த நேரத்திலயும் துதிச்சு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எனக்குள்ள இருக்கிற உயிருக்கு தேவையான பலத்தையும் உறிஞ்சுக்கிட்டுனா வாழ கத்துக்கிட்டேன். நல்லா செழிப்பா இருக்குதா, அந்த நேரத்திலயும் அதே மாதிரி இருக்க நான் கத்துக்கிட்டேன். ஏன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பராமரிப்பில் எந்த சூழ்நிலைகள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையில வந்தாலும் நான் மன ரம்யமாக துதி நிறைந்தவனாக கடவுளுக்கு நன்றி நிறைந்தவனாக இருக்க நான் படிச்சுக்கிட்டேன். நீங்க படிப்பீங்களா, இந்த வருஷத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட உயிர் இருக்குதுங்க. இந்த வருஷத்துல நீங்க என்ன தாழ்ந்திருக்க போறீங்களா, வாழ்ந்திருக்க போறீங்களா, மனரம்மயமா இருக்க போறீங்களா, எப்படி இருக்க போறீங்க? பட் எப்படி இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறதுக்கு கிறிஸ்துவுடைய உயிர் தெளிந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சூழ்நிலை என்ன சோர்வு கஷ்டம் இக்கட்டி ஏற்படுத்தினாலும் உயிர் தெளிந்த உயிர்கிட்ட இருந்து அதுல இருந்து உறிஞ்சிக்கலாம். மனரம்யமா வாழ்வதற்கு தேவையான என்னை பலப்படுத்துகிற எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஜீவன் பொங்கி வருகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்யக்கூடும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனரம்யமா இருக்கக்கூடும். அதான் இந்த பாடம் கற்றுக் கொடுக்குது. ரெண்டாவது உயிர் தெளிந்த கிறிஸ்து கிறிஸ்துவின் ஜீவனா இருந்தா அவருடைய உயிர் தெளிதல் எல்லையற்ற வல்லமை எனக்குள்ள குடியிருந்தா சும்மா சொல்றது இல்ல கிறிஸ்தவன் கஷ்டம் வந்தா உட்காரி வைக்கிறது இல்ல. அந்த நேரத்திலையும் குளிர் நடுங்கத்திலையும் மனரம்யமா எப்படி அப்படிதான் அந்த சாட்சியா இருந்தார். அவரு ஜெயில இருக்கிறவங்க சீகர் ஆளுங்களை சுவிசேஷத்துக்கு மாறி போயிட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி அவனால இருக்க முடியுது? ஏன்னா எனக்குள்ள இருக்கிறார் உயிர் தெளிந்த கிறிஸ்து. அந்த ஊர் அந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்க கிறிஸ்துவ அவருக்குள்ள கஷ்டத்துலயும் எப்படி இருக்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு. நம்மள பாக்குறாங்களா ஜேம்ஸ் கேட்ட மாதிரி தொடர்ந்து மூணு இருபது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர், நமக்குள்ள உயிராயிருந்து கிரியை செய்கிறவர். நாம் வேண்டதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எவ்வளவு வல்லமும் உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா? உயிர்த்தெழுந்த எவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க கேட்கறதுக்கும் வேண்டி கொடுத்துக்கோ அதிகமா. நம்ம காரை கேட்டோம்னா ரெண்டு கார் கொடுத்தாருன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப அதே சொல்லல இந்த வசனத்துல அதிகமாய் கொடுத்தாருன்னு. நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை என்பது நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு பவர் அவ்வளவு இருக்குங்க நமக்குள்ள. இன்னொரு எபேசியர் ஆறு அஞ்சாவது வசனம் கடைசியாக நான் சகோதரரே கர்த்தருக்குள் அவருடைய வல்லமையில பலப்படுங்கள். ஸ்ட்ராங்கா இருங்க உள்ளுக்குள்ள, ஸ்ட்ராங்கா இருங்க. எனக்கு கிறிஸ்துவுடைய உயிர் உங்களுக்குள்ள இருக்கு, அதுல இருந்து உறிஞ்சி பலமா இருங்க, ஸ்ட்ராங்கா சந்திங்க. இந்த 2022 வரப்போற புயல்களை வரப்போற கஷ்டங்களை ஏன்னா அதெல்லாம் சந்திச்சு நாம் இதுல எல்லாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் வெளிவர வெற்றிகரமா வாழ்வதற்கு தேவையான உயிர் உங்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்து என்னுடைய ஜீவன், வித்தல் இந்த கிறிஸ்து என்னுடைய ஜீவன். ஓகே, மூணாவது பயன்பாடு சொல்லி நான் முடிக்கிறேன், நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருமையான பயன்பாடு, ரொம்ப விளக்குறது ரொம்ப கஷ்டம், நான் ட்ரை பண்றேன். கிறிஸ்துவுடைய ஜீவன் ரொம்ப பிரகாசமா நமக்குள்ள எப்ப தெரியுமா வெளிப்படுறது? நம்ம ரொம்ப மிகுந்த பலவீனமான நேரத்திலையும் மிகுந்த சோர்ந்து போன நேரத்திலையும் முடியாது உயிரே போற நேரத்திலையும் தான் கிறிஸ்துவுடைய உயிர் ரொம்ப பிரகாசமா நமக்குள்ள வெளிப்படுற. இதான் ஒரு விந்த, இதான் ஒரு அதிசயம். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன அதிசயம் இந்த வருஷத்தையே வித்தியாசமா பார்ப்போமே. யோசிச்சு பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் புக் நமக்கு ரொம்ப ஃபேமஸ் புக் அது. அந்த புக்குடைய மைய கருத்தை பலவீனத்தில் பலன், அதான் அந்த கருத்தை பலவீனத்தில் பலன். போல பிடிச்சி ரொம்ப குறைப்படுத்தினாங்க, குற்றப்படுத்தினாங்க கொருந்திய மக்களுக்கு சொல்லி. அந்த ஆள் என்னையா பலவீனம், சைஸ்லயும் சின்னது குட்ட பேசுதும் பேசுவாரு, அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. நாங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங், நாங்க பாருங்க எவ்வளவு அவருக்கு முள் இருக்கிறது, மாம்சத்தில் முள் இருக்கிறது, வீக் வீக் ஃபெலோ அப்படின்னு போல என்ன சொல்றாரு. அந்த கொருந்தியர் ரெண்டு கொருந்தியர் எழுதும் போது தேவனுடைய ஞானமே அதிசயமே பலவீனத்தில் தம்முடைய மக்களின் பலவீனத்தில் தன்னுடைய பலனை வெளிப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதுதான் சொல்றாரு. அது முக்கியமா ரெண்டு குறைஞ்சர் 1:8 பாருல்ல, 1:8-9 இது கொஞ்சம் கவனமா கேளுங்க, நேரம் ஆயிட்டாலும் வெரி இம்பார்ட்டன்ட்.
சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபசரத்தை நீங்கள் அறியாதிருக்கே எங்களுக்கு மனதில்லை. எனவே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் வருஷத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருஷம் எங்களுக்கு உண்டாகிட்டு.
யோசிப்பா என்ன வார்த்தைகள் அப்பா, உங்களுக்கு வந்த பாரம் பொழைப்பான்னு நம்பிக்கையே இல்ல, செத்து போயிருவோம் அவ்வளவுதான், இனிமே பொழைக்க மாட்டோன்ற பாரம் எங்களுக்கு வந்துச்சு, வாழ்க்கைய போயிரும், செத்துருவோம் நினைச்சோம்.
நாங்கள் எங்களே நம்பிக்கையாக இல்லாமல் மறைத்தோரை எழுப்புகிற தேவனே நம்பிக்கையாக இருக்க கட்டதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்.
கஷ்டம் அப்போஸ்தலமே உங்களுக்கு ஏன் சாகர செத்து தான் போயிருவோம், ஒண்ணுமே நடக்க முடியாதுன்னு செத்து தான் போயிருவோம் அப்படின்னு வாழ்க்கையே போச்சு, சூசைடு மாதிரி ஆற நிலைமைக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பவுல், எதுக்கு வந்துச்சு? இவங்களால நம்ப முடியுமா? பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் இந்த கஷ்டத்தை வாழ்க்கையில அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? அப்போஸ்தலன் பவுலுக்கு அனுப்புறான். இவ்வளவு பெரிய கஷ்டம் எதுக்குன்னா, நாங்க எங்களை நம்ப கூடாது, மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பின தேவன் மேல எங்க நம்பிக்கை இருக்கணும் என்பதற்காக இப்படிப்பட்ட கஷ்டத்தை எங்களுக்கு அனுப்பினார். பவுலுக்கா? வேற யாருக்காவது சொன்ன பவுலுக்கு சொல்றாரு. பவுலுக்கு அப்படி அனுப்பப்பட்டதா? இப்படி ஒரு கஷ்டம், நாங்க எங்களை நம்ப கூடாது, எந்த மறுத்த நிலைமையில போனவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் இவரு, எந்த அடிப்படை நிலையில போனாலும் எழுப்பக்கூடிய தேவன், அவர் மேல நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகும்படிக்கு எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அவர் அனுப்பினார். சகோதரர்களே, இது குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க விருப்பம் இல்லை. இதை உங்களுக்கு நான் சொல்றேன், இது பாருங்க, இன்னும் பெருசுப்படுத்தி 4:7 சொல்றாரு. 2 Corinthians 4:7
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம்.
நாங்கள்
எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் வடித்து போகிறதில்லை,
நாங்கள் ஒடுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிந்து போல அடிபட்டும் இது போகல, ஏன் இப்படியெல்லாம் ஒடுக்கப்படுறோம்? அதுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் எங்க சரீரத்தின் மூலமா வெளிப்படும்படி இப்படியெல்லாம் நடக்கிறது பாருங்களேன். என்னுடைய ஜீவன் போல என்ன சொல்றாரு? எங்க வாழ்க்கையே அப்பா, ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் இன்னொரு சூழ்நிலைக்கு அப்புறம் செத்துதான் போயிருவோன்னு வருது, கல்றைக்கு தான் போயிருவோம், கல்றையில இருந்து எந்திரிச்சு வர மாதிரி வாழ்க்கை வருது. கல்றைக்கு போறோம், செத்துட்டோம் நினைச்சு கல்றைக்கு போயிட்டோம், பார்த்தா உயிரோடு வந்துட்டோம், கல்றைக்கு போறோம் உயிரோடு. அப்படித்தான் எங்க வாழ்க்கை நடந்துகிட்டே போகுது, எக்ஸ்ட்ரீமா போகுது. ஏன்? இதன் மூலமாகத்தான் உயிரோடு எழுப்புற தேவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகுது. எப்படி போட்டிருக்காரு பாருங்க, இப்படி நாங்க பலவீனத்தில் போகும்போதுதான் எங்களுக்கு என்ன ஆகுது? 16 இடத்துல
படிங்க,
அவருடைய ஜீவன் எங்க சரீரத்தில் வெளிப்படுது, அங்க சரீரத்தில் வெளிப்படுது. பாருங்க, இது கடைசியா அவர் முடிக்கிறாரு. 12:7 படிங்க, இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எப்படிங்க திருப்பி திருப்பி பொழைச்சு வரீங்க, எப்படிங்க பவுலுங்கனால இவ்வளவு ஊழியங்கள் செய்ய முடியுது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது, எப்படி இருக்க முடியுதுன்னா, அதுக்கு ஒரே விளக்கம் என்ன தெரியுமா? உயிரோடு எழுப்புற கர்த்தர், உயிரோடு எழுப்புகிற தேவன், அவர் மீண்டும் மீண்டும் எங்களை உயிர் பெற்று கேட்டிருக்கிறாரு. படிங்க 12:7
எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத வழிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாத வழிக்கு அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது.
சார், இது நமக்கு தெரிஞ்ச வசனம். அவர் சொல்றாரு, அதே கான்டெக்ட்ல அவர் சொல்லிட்டு வர, எனக்கு ஒரு நான் பெருமை பாராட்டது படிக்க எனக்கு மாம்சத்துல ஒரு முள்ளு, நான் இருக்கிறது திருப்பி திருப்பி ஜபம் பண்ண, திருப்பி திருப்பி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யலன்னு ஜபம் பண்ண, அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை எடுத்துட்டாரா? இல்ல, அந்த முள்ள என்னுடைய பலவீனத்தை நீக்காமல் என்னுடைய பலவீனத்தில் தன்னுடைய பலனை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். பாருங்களேன், அதனாலதான் 9 வசனத்துல என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணம் அடையும். மூணாவது பயன்பாடு என்ன படிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஜீவனா இருந்தா அந்த ஜீவன் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப செழிப்பாக எப்ப தெரியுமா நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். நம்முடைய மிகுந்த பலவீனமான மிகுந்த ஒடுக்கப்பட்ட மிகுந்த சோர்வான மிகுந்த வீக்கான நேரத்துல தான் ரொம்ப பிரகாசமா அந்த உயிர் வெளிப்படும். ஏன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு சத்தியம், யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மனுஷன் என்ன பண்ணுது, பத்தாவது வசனத்துல பாருங்க, அதனால நான் என்ன பண்றேன், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வாழ்க்கையில வர கஷ்டங்கள் நெருக்கங்கள், ஐயோ முடியாத சூழ்நிலை இருக்குது, முடியாத கஷ்டம் இருக்குது, துன்பம் வருது, ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன். ஏன்னா அப்பதான் கிறிஸ்துடைய வல்லமை வாழ்க்கையில் அதிக அதிகமா வெளிப்பட போகுது, அப்பதான் வெளிப்பட போகுது கிறிஸ்துடைய அதிசயங்கள். என்ன அமேசிங் சத்தியம், என்ன அமேசிங். பிராக்டிக்கலா நான் என் வாழ்க்கையில சொல்லணும்னா பலது சொல்லலாம், இன்னமும் சொல்லலாம். இது பார்க்கும்போது என்கரேஜிங்கா இருக்கு. இன்னும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வேலைய பார்த்துக்கிட்டு ஏதோ சாமியில ப்ரிப்பேர் பண்ணணும்னா உட்காந்து சில நேரங்கள்ல உட்காந்து அண்டவரே முடியல. நேற்று நைட்டு சண்டே, நாளைக்கு சாமன் நியூயார்க் சாமன ப்ரிப்பேர் பண்ணு, திடீர்னு இன்னொரு நாள் நீ உட்காந்து வீட்டுல கேள்வி வைக்கலாம், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு முடியல, என்னால ஆவறது இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா, நீ அந்த நிலைக்கு வரும்போது மிகுந்த வல்லமையா என் பிரசங்கம் இருக்க போது, மிகுந்த வல்லமையா ஆவியின் மூலமா உன் மூலமா பேச போற. எப்ப ரொம்ப வீக் ஆவறியோர், எப்ப முடியாதுன்னு உட்காரு, எப்ப முடியாதுன்னு சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேலை காலையில எந்திரிச்சு வீட்டுல சமைக்கிறோம், வேலைக்கு போறோம், போயிட்டு வந்து நைட்ல ஜபம் பண்றதும் பயன்படுத்த தயார், அப்படியே உழுந்துடலாமான்னு இருக்கும். எங்க அந்த டைம்ல என்ன இந்த வசனம் என்ன சொல்ற, அந்த சூழ்நிலையில உட்காந்து நீ படிக்கும் போது தான் வல்லமையா தேவன் உனக்கிட்ட பேச போற, வல்லமையா உனக்கு பலம் கொடுக்க போற, உனக்குள்ள அப்பத்தான் அவருக்குள்ள மறைந்திருக்கிற உயிர் உன்னுடைய மிகுந்த பலவீனத்துல தான் அது ரொம்ப வெளிப்பட போகுது. ஏன்னா ஒரு என்கரேஜ், ஏன்னா ஒரு ஆனந்தமான ஒரு சக்தியை யோசிச்சு பாருங்க. அதனால என்னுடைய பலவீனங்களின் இக்கட்டுகளின் உபத்திரவங்களையும் நான் சந்தோஷப்படுகிறேன், பிரியப்படுகிறேன். ஏன் அப்பதான் கிறிஸ்துடைய வல்லமை ரொம்ப பெருசாக வெளிப்பட போகுது. வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல என்னென்ன சந்திக்க போறீங்க, என்னென்ன இக்கட்டுக்க, ஏன்னா உங்க பலவீனங்களை லிஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய சோர்வுகளை லிஸ்ட் பண்ணுங்க, உங்க குடும்ப பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுங்க, பாருங்களா அது எல்லாமே இப்ப என்னவா மாறிப்போது, கிறிஸ்துடைய வல்லமையான உயிர் வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பங்களாக மாறி போயிருது. ஒரு உபத்திரவங்களை லிஸ்ட் பண்ணுங்க, கஷ்டங்களை லிஸ்ட் பண்ணுங்க. 22 என்னென்ன வரப்போகுது, கஷ்டங்கள் வருதா, சந்தோஷப்படுகிறேன். இப்பதான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போறார். எவ்வளவு புரட்சிகரமான வித்தியாசமான விதத்துல வாழ்க்கையை பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க. அப்பத்தான் இயேசுடைய வல்லமை அதிகமா வெளிப்பட போகுது. அதனால இந்த ஆட்டிடியூட மாத்திக்கிட்டேன், தாண்ட முடியாத மலைகள் இருக்கா 2022 உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு பிரச்சனை என்ன, சோம்பேறித்தனமா, உங்களை ஒடுக்கிற பாவமா, உங்களுடைய வேலை பிரச்சனைகளா, இதெல்லாம் பொட்டன்சியல் ஏரியாஸ், இதெல்லாம் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் கிறிஸ்துடைய இந்த பலவீனங்கள் இக்கட்டுகள் உபத்திரங்கள் மூலமா தான் கிறிஸ்துடைய வாழ்வு உயிர்த்தெழுந்த ஜீவன் உங்களுக்குள்ள அதிகமா வெளிப்பட போகுது. ஏன்னா ஒரு குளோரியஸ் இது, இதை பத்தி விவரமா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லை. இந்த புது வருஷத்தை பார்க்கும்போது ஒரு ஒடுக்கத்துல ஒரு கார்னர்ல நீங்க தள்ளப்பட்டு எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டு ஐயோ செத்து போன என்னமே கல்லறைக்கு தான் போகணும்ன்ற நிலைமையில கூட பலம் இல்ல, ஜபம் பண்றதுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு பலம் இல்லன்னா நான் எப்படி இன்னைக்கு போய் கிறிஸ்துக்குள்ள வளர போறேன், முதிர போறேன், கிருபையில வளர போறேன்னு டயர்டாய் போனாலும் அந்த சூழ்நிலையில தான் அவரு உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் வெளிப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்களா, அந்த விதத்துல வாழ்க்கைய பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமா போ, அந்த உயிர் எல்லையற்ற உயிர் அது எப்பத்தான் வெளியே பிரகாசமா வரப்போது, நான் ரொம்ப டயர்டான பிறகுதான், ரொம்ப ஒடுக்கப்படும் போதுதான், என்னால முடியாத நேரத்தில் செத்தே போனான்ற நிலைமைக்கு வரும்போதுதான் பிரகாசம் உயிர்த்தெழுந்த தேவன் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையோடு எனக்குள்ள வெளிப்படும். அதனால நான் பவுல் சொல்றார், வருத்தம் வருத்தம் கஷ்டம் வருத்தம் கஷ்டம் வருத்தம் பலவீனம் வருத்தம் இக்கட்டு அனுபவங்க பார்க்கலாம், அப்படி பார்ப்போமா 2022 சொல்றாரு பாருங்க. அதனால மிகுந்த சந்தோஷப்படுகிறேன், ஏன்னா குளோரியஸா இருக்கும். ஓகே, இதோ நம்ம முடிக்கலாம். இந்த கம்யூனியன் நேரத்துக்கு நம்ம வரப்போறோம். இந்த கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அந்த உயிர் நமக்குள்ள வரும்போது அந்த உயிர் அதிசயமா வேலை செய்யும். அந்த உயிர் நமக்குள்ள வந்ததுக்கு அடையாளமாக அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம எடுக்க போறோம். யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன். அது பரிபூர்ணப்பட்டதும் அதிசயமா திருப்தி தருகிற மிகுந்த வல்லமையான ஜீவன் அவருக்கு கொடுக்கறதுக்கு வந்த அந்த உயிர் தாங்க நமக்குள்ள இருக்குது. அந்த உயிர் தான் நமக்குள்ள இருக்கு. சில விசுவாசிகள் எல்லாம் பாக்குறோம், சில பேர்லாம் வரலாறுல படிச்சிருக்கிறோம். இப்ப கூட கேக்குறேன் நானு, சில ஒரு அம்மா ஒரு பாஸ்டருடைய வைஃப் கீமோதெரப்பி, அவங்களுக்கு பயங்கரமான கேன்சர், கீமோதெரப்பி கொடுத்து முடியெல்லாம் கொட்டிருச்சு, உடம்பெல்லாம் செலுத்திருச்சு, ரொம்ப அழகா இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப மோசமா. அந்த அம்மா ஒரு முறுமுறுப்பு இல்லாம சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனா பார்க்கும்போது எப்படிதான் இப்படி இருக்க முடியும், நடுந்தது பார்க்கறதுக்கே அவங்க எப்படிதான் இப்படி இருக்க முடியும், ஒரு முறுமுறுப்பு இல்லாம. ஏன் அந்த பலவி அங்கத்தான் பிரகாசமா, அது அந்த அம்மா திறமை இல்ல, தெளிந்த உயிர் அங்க இருக்கும்போது அந்த இக்கட்டு அந்தது. கீமோதெரப்பி ஒரு ஷாட் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா, ராபர்ட்டுக்கு தெரியும் நமக்குள்ள எடுத்திருக்கிறாரு, பா உயிரே போயிரு. அந்த இக்கட்டுலயும் எப்படிங்க இப்படி எல்லாம் இருக்க முடியும், அந்த நிலைமை நம்ம செத்துருவான்ற நிலையிலதான் கிறிஸ்துவோட உயிர் பிரகாசமா வெளிப்படுது. அந்த உயிர் தெளிந்த உயிர் பிரகாசமா வெளிப்படுது. அப்படிப்பட்ட உயிர் நமக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு அஞ்சணும் நம்ம, யோசிச்சு பாருங்களேன், எது உதத்திரமா கஷ்டமா, எது இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா, சந்தர்ப்பங்கள் இல்லையா, அவ்வளவு வித்தியாசமா வாழ்க்கையை பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.